سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منه فقال الكافرون هذا شيء عجيب إلا فهلهم فهلتهم إنجلي فديت عليهم را அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد القرآن سورة الزلزال என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இதா ஜுல்ஜிலத்தில் அருளு ஜில்ஜாலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் பஜிர் தொழுகையின் இரண்டு ரகாத்துகளிலும் இந்த ஜில்ஜால் என்ற சூராவை ஓதியிருக்கிறார்கள். முதலில் இந்த சூராவின் மொழிபெயர்ப்பை பார்ப்பார். இதா ஜுல்ஜிலத்தில் அருது ஜில்ஜாலா, மறுமை நாள் நெருங்கும் போது இந்த பூமி கடுமையாக ஆட்டி அசைக்கப்படும். அஹ்ரஜத்தில் அருது அஸ்காலா, அப்போது இந்த பூமி தனக்குள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியிலே கட்டிவிடும். وقال الانسان ما لها, அப்போது கபர்களிலிருந்து எழுப்பப்பட்ட மனிதர்கள் சொல்வார்கள், இந்த பூமிக்கு என்ன நடந்தது, எங்களையெல்லாம் கக்கி வெளியாக்கிவிட்டது, இதற்கு என்ன நடந்தது என்று கேட்பார்கள். யௌமாயின் துஹத்திசு அக்பாரா, அந்த நேரத்தில் அந்த பூமி தன்னுடைய செய்திகளை மக்களுக்கு சொல்லும். எப்படி சொல்லும்? பி அன்ன ரப்பக அவுஹாதா, ரப்புதான் வஹி மூலம் செய்தி அறிவித்தான், பூமியே நீ உள்ளே வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியிலே கக்கிவிடும். யௌமா இதின் யஸ்துருன்னாஸ் அஷ்டாதா, அப்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அவர்கள் செய்த இந்த பூமியில் வாழும்போது செய்த அந்த செயல்களை பார்ப்பதற்கு, யார் கடுகு பிரமாணம் ஒரு நன்மையை செய்திருக்கின்றாரோ அவர் அதையும் பார்ப்பார். ومن يعمل مثقال ذره شرا يرى யார் ஒரு கடுகு பிரமாணம் ஒரு தீமை செய்திருக்கின்றாரோ அதையும் அவர் பார்ப்பார் என்று இந்த சூராவை அல்லாஹ் முடிக்கின்றான். அப்ப மறுமை நாள் நெருங்கும் போது இந்த பூமி கடுமையாக ஆட்டி அசைக்கப்படும். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிணங்களையும் வெளியிலே தள்ளிவிடும். மனிதன் ஆச்சரியப்பட்டு இந்த பூமிக்கு என்ன நடந்தது என்று கேட்பான். அது சொல்லும், எனக்கு அல்லாஹ் அறிவித்தான், நீ உள்ளே வைத்திருக்கக்கூடியவற்றை எல்லாம் வெளியாக்கு என்று, அதனால் நான் வெளியாக்கியிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி வருவார்கள். அவர்கள் செய்த செயல்களுக்குரிய பலனை அடைவதற்கு. யார் கடுகு பிரமாணம் ஒரு நன்மை செய்திருந்தால் அதை கண்டுகொள்வார், ஒரு கடுகு பிரமாணம் ஒரு தீமை செய்திருந்தாலும் அதை கண்டுகொள்வார். இதுதான் இந்த ஆயத்திலே கருத்து. இந்த சூராவை நான் இந்த ஜும்மாவில் ஏன் ஓதி காட்டினேன் என்றால், மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனைய அமைப்புகள் இருக்கக்கூடிய உலமாக்கள் அறிஞர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தையும் சுட்டிக்காட்டுவதற்கு தான் நான் இந்த சூராவை எடுத்தேன். இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் வஹி மூலம் இறக்கிய அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இந்த இரண்டை மட்டும் நாங்கள் நம்புகின்றோம். அறிவிப்பாளர் பட்டியல் ரீதியாக ஒரு ஹதீஸ் நிரூபிக்கப்பட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் ஹதீஸில் எங்களுடைய புத்தியை கொண்டு போய் உரசி பார்க்க மாட்டோம். இது குர்ஆன் ஹதீஸ் சரிதானா என்று பார்ப்பதற்கு இந்த புத்தி உரைகள் அல்ல. ஆனால் பிரிவில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அறிவிப்பாளர் பட்டியலையும் அவர்கள் அளவுகோலாக எடுக்கின்றார்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் இந்த புத்தியையும் கொண்டு வந்து உரைகளாக ஆக்குகிறார்கள். ஆக்கி அறிவிப்பாளர் பட்டியல் ரீதியாக ஒரு ஹதீஸ் சஹீஹா வந்தாலும் சரி, அதை இந்த புத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து புகாரி முஸ்லிம் அபூதாவில் உள்ள சரியான ஹதீஸ்களை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. இது இதை நான் உணர்த்துவதற்குத்தான் இந்த ஆய சூராவை ஓதி காட்டினேன். உதாரணத்திற்கு பாருங்கள், இந்த பிரிவில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், குர்ஆனிலே கை வைப்பதில்லை. அது தன்னுடைய புத்திக்கு மாற்றமாக வந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்புகிறார்கள். அதிலே ஒரு ஹருஃபை நிராகரித்தாலும் காஃபிர் என்றும் சொல்லுகிறார்கள். அது சரி, அதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். இரண்டாவது, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்த செய்திகள் ஹதீஸ்கள் இருக்கின்றனவே, இவைகளை இவர்கள் இந்த புத்தியோடு உரசி பார்க்கிறார்கள். பார்த்து அதிகமான ஹதீஸ்களை தள்ளுகின்றார்கள். உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு ஒரு இடத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கல்லு வந்து இந்த ஆடையை தூக்கிக் கொண்டு பறந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லுக்கு பின்னால் ஓடுகிறார்கள், என்னுடைய துணியை தா தா என்று. இது நீண்ட ஒரு வரலாறு. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பட்டியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, எந்த கோளாறும் கிடையாது. எனவே அதை நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் பிரிவில் இருக்கக்கூடிய சில பிரிவுகளின் தலைவர்கள் இந்த ஹதீஸை புத்தியோடு உரசி பார்க்கிறார்கள். உரசி பார்த்து இதை புத்தி ஏற்றுக் கொள்கிறது இல்லை. ஏன்? கல்லு பறக்க முடியாது, கல்லு ஒரு காலமும் பறக்காது. எனவே இது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்று அது புகாரியில் வந்திருந்தாலும் சரி, இது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்று தூக்கி எறிகிறார்கள். இதேபோன்று மறுமை நாள் வரும்போது தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான். அவனோடு ஈரானில் இருந்து 70,000 யூதர்கள் தலப்பாய் கட்டியவர்களாக அவனோடு பின்தொடர்வார்கள். அவனுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுப்பான். முழு உலகத்திலும் புயல் காற்றை போன்று வேகமாக சென்று சென்று மக்களை வழிகெடுப்பான். வானத்தை பார்த்து மழை பெய் என்று சொல்வான், பொழியும். பூமியை பார்த்து விவசாயங்களை வெளியாக்கு என்றால் வெளியாக்கும். இதையெல்லாம் காட்டி நான் தான் ரப்பு என்று சொன்னவுடன் அதிகமான மக்கள் அவனை விசுவாசம் கொள்வார்கள். வலது பக்கத்திலே சொர்க்கமும் இடது பக்கத்திலே நரகத்தையும் காட்டுவார், மக்கள் நம்புவார்கள். இப்படி அவன் மக்களை வழிகெடுத்துக் கொண்டு வரும்போது இதை கேள்விப்பட்டு ஒரு விசுவாசி வருகிறார். அவனை நோக்கி அவன் இவரை பார்த்து கூறுகின்றான், என்னை ஈமான் கொள். சொல்லுவான், நான் உன்னை நம்பவே மாட்டேன், நீ ஒரு தஜ்ஜால் என்று. உடனே அவரை இரண்டாக பிளப்பான். பிளந்ததற்கு பிறகு அவரை எலும்பு என்று சொல்லுவான், எலும்பி விடுவார். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை கூடிவிடும். இப்போது இவரிடத்தில் கேட்கின்றான், என்ன சொல்லுகிறாய்? சொல்லுவான், முன்பு இருந்ததை விட எனக்கு உறுதி கூடிவிட்டது, நீ உண்மையில் தஜ்ஜால் தான். ஏனென்றால் நீ இப்படி இப்படியெல்லாம் செய்வாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகும் அவருக்கு தீங்கு செய்ய முயற்சி செய்வான், எந்த தீங்கும் செய்ய முடியாது. இந்த ஹதீஸை நாங்கள் நம்புகின்றோம். இது அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக இருக்கிறது, எந்த கோளாறும் இல்லை. ஆனால் தெருவில் உள்ள சில பிரிவுகளில் உள்ளவர்கள் உலமாக்கள் இந்த ஹதீஸை எடுத்து புத்தியோடு உரசுகிறார்கள். உரசியவுடன் அவருடைய புத்தி சொல்லுகின்றது, இது உண்மையான ஹதீஸ் அல்ல. என்ன காரணம்? மரணித்தவனை உயிர்ப்பிப்பவன் அல்லாஹ். இங்கு தஜ்ஜாலும் உயிர்ப்பிக்கிறான். எனவே இது சிறுக்காகும் இதை நம்புவது. அல்லாஹ்வும் தஜ்ஜாலும் ஒன்று என்று விளங்குகிறது. எனவே இது சஹீஹ் அல்ல என்று சொன்னவுடன் பகிரங்கமாக இந்த ஹதீஸை நிராகரிக்கிறார்கள். இப்படி பல ஹதீஸ்கள். மக்காவில் ஒரு கல்லு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியால் செல்லும் போது அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லும். இந்த ஹதீஸை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 100க்கு 100 உண்மை என்று நம்புகிறது. ஆனால் பிரிவில் உள்ளவர்கள் அவர்கள் சிலர் இதை புத்தியோடு அக்கல் என்று சொல்லப்படும், அதோடு உரசி பார்த்து கல்லு எப்படி சலாம் சொல்லும் என்று நிராகரிக்கிறார்கள். இப்படி இவர்கள் இந்த ஹதீஸ்களிலே கை வைத்து இது சஹீஹா லைஃபா என்று பார்ப்பதற்கு தன்னுடைய புத்தியை அளவுகோலாக வைக்கிறார்கள், உரைகளாக வைக்கிறார்கள். இது பிழை. அதே நேரத்தில் இவருடைய ஒரு கொள்கையை பாருங்கள். இதே போன்று குர்ஆனிலும் பல செய்திகள் இருக்கின்றன. புத்தியை கொண்டு போய் உரசினால் புத்தி சொல்லுகின்றது, இது உண்மை அல்ல, கட்டுக்கதை என்று. ஆனால் அங்கு அவர்கள் அப்படி சொல்வதில்லை, புத்தியை பயன்படுத்துவதும் இல்லை. சிந்தித்து பாருங்கள் எப்படி. அல் சீல் என்ற சூறாவில் அப்ரஹாவுடைய யானை படைகளை சிட்டு குருவிகள் சிறு சிறு கற்களை கொண்டு வந்து போட்டு அந்த படையை அழிந்தது. இந்த ஆயத்தை புத்தியோடு உரசினால் இதை புத்தி ஏற்றுக்கொள்கிறதா? சிந்தித்து பாருங்கள், சிட்டுக்குருவி போடுகின்ற சிறு சிறு கற்களால் எப்படி யானைப்படை அழிய முடியும்? நிராகரிக்க வேண்டும் ஹதீஸை போன்று. ஆனால் இங்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? இது குர்ஆன். இவர்களிடத்தில் ஒரு மனநோய் இருக்கிறது. என்ன? குர்ஆன் வேறு, ஹதீஸ் வேறு. குர்ஆன் நூற்றுக்கு நூறு உண்மை, இதற்கு முத்தவாத்திர் என்று சொல்வார்கள், யாராலும் பொய்ப்பிக்க முடியாது. ஹதீஸ்களை வன்னி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அது 50 வீதம் 55 வீதம் சரியானது, நூற்றுக்கு நூறு சரியானது என்று சொல்லக்கூடாது என்ற ஒரு நோயோடு உள்ளத்தில் இருக்கிறது. அதனால் பாருங்கள், இந்த யானைப்படை சம்பவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் குர்ஆன் இருக்கிறது என்று. இதே போன்ற அறிவுக்கு மாற்றமான விடயங்கள் ஹதீஸில் வந்தால் நிராகரிக்கிறார்கள். குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் வருகின்றது. இதே மக்களோடு உரசி பார்த்தால் அது எப்படி ஒரு மனிதன் மேலே போக முடியும்? எந்த விதமான ஒரு கருவியும் இல்லாமல் எப்படி போக முடியும்? ஆனால் நம்புகிறார்கள். ஏன்? இது குர்ஆன். அதே நேரத்தில் கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலக்குகளின் இறக்கைகளின் மூலம் சிரியாவில் டமஸ்கஸில் இருக்கின்ற ஒரு பள்ளியில் இறங்குவார்கள். இது சஹீஹான ஹதீஸ். நிராகரிக்கிறார்கள். அது எப்படி இறங்க முடியும்? இறங்க முடியாது என்று தெளிவாக சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி இவர்கள் இந்த புத்திக்கு முதலிடம் கொடுத்து ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய பிரிவுகள் இன்று உலகத்தில் காணப்படுகின்றன. இது அந்த காலத்தில் இருந்தே வருகிறார்கள். இப்ப நவீன காலத்தில் தான் இந்த SLTJ என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதாவினுடைய அந்த பிரிவு குர்ஆனை கை வைக்கவே மாட்டார்கள், ஆனால் ஹதீஸ்களை நிராகரிப்பார்கள். இப்போது பாருங்கள், அந்த சூராவை நான் ஏன் ஓதி காட்டினேன் என்றால், இந்த சூரா விலை என்ன வருகிறது? இந்த பூமி குலுங்குகிறது, அசைகிறது. உள்ளே வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியாக்குகிறது. இதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்களா? விஞ்ஞானிகள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அது எப்படி பூமி உள்ளே வைத்திருக்கக்கூடிய பிணங்களை வெளியாக்கும்? முடியாது. இது முகமது அவர்களால் இட்டு கட்டிய விளையங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்தது, இந்த பூமி பேசுகிறது. என்ன சொல்கிறது? அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் இப்படி செய்யும்படி என்று பூமி பேசுகிறது. நபிக்கு கல் சலாம் சொன்னது, பேசியது, ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஹதீஸை. ஏன்? இது அறிவுக்கு முரண். பூமி சொல்லுகின்றது, எனக்கு அல்லாஹ் அறிவித்தான் வெளியாக்கும்படி. பூமி கதைக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? இது குர்ஆன், அது ஹதீஸ். இது ஒரு வகையான மனநோய். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் நாம் ஒழுங்காக பார்த்தால்தான் அல்லாஹ் எங்களை எப்படிப்பட்ட ஒரு நேரான வழியில் செலுத்திக் கொண்டிருக்கிறான், எங்களுக்கு எப்படி ஒரு நேர்வழியை காட்டியிருக்கிறான் என்பதுடைய பெருமையை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். பாருங்கள், கல்லு புடவையை தூக்கிக் கொண்டு பறந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிக்கு சலாம் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தஜ்ஜால் ஒரு மனிதனை 2 பிளந்து உயிர்ப்பிப்பான், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பூமி பேசுகிறது. யௌமஇதின், அந்த நேரத்தில், துஹத்திஸு அஹ்பாரஹா, தன்னுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லும். எப்படி சொல்லும்? பி அன்ன ரப்பக அவுஹாதஹா, தன்னுடைய ரப்பு தனக்கு செய்தி அறிவித்தான் இப்படி செய்யும்படி என்று பூமி பேசுகிறது. இதையும் நீங்கள் அறிவோடு உரசி பாருங்கள், ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? எப்படி பூமி கதைக்கும்? சிந்தித்து பாருங்கள். எனவே இவருடைய இந்த நோயை பாருங்கள். குர்ஆன்ல இப்படி வந்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஹதீஸில் உண்டு இப்படி வந்தால் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக மக்களுக்கு முன்வைக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான விஷயங்களில் தலையிடுவதில்லை. அது அறிவுக்கு பட்டாலும் சரி, அறிவுக்கு படாவிட்டாலும் சரி, குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் இஸ்லாம். நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் போது எந்த ஒரு சஹாபியும் குறுக்கிட்டு அது எப்படி கல்லு இந்த துணியை தூக்கி கொண்டு பறக்கும் என்று கேட்கவே இல்லை, எப்படி தஜ்ஜால் உயிர்ப்பிப்பான் என்று கேட்கவில்லை, கல்லு எப்படி சலாம் சொல்லும் என்று கேட்கவே இல்லை. அதே போன்று நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் சரியான இஸ்லாம். அல்லாஹு தஆலா இப்படியான இந்த வழிகட்ட கூட்டங்களுடைய கருத்துகளில் இருந்து முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும். நாங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இந்த உரைகளை கேட்கும் போது சில நேரங்களில் ஷைத்தான் எங்களுடைய உள்ளங்களை மாற்றி விடுவதற்கும் இடம்பாடு இருக்கிறது. மிக கவனமாகவும் உறுதியாகவும் இந்த சத்தியத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். அக்கூல் கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லீ வலக்கும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த சூராவில் இறுதி வசனம் வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா, யார் ஒரு கடுகு பிரமாணம் நன்மை செய்தாலும் அதை காண்பார், வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் கடுகு பிரமாணம் தீமை செய்கின்றாரோ அதையும் காண்பார் என்று வந்திருக்கிறது. இந்த வசனத்தை பிரிவுகள் உள்ள உலமாக்கள் தங்களுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற கருத்தை பொய்ப்பிக்கின்றார்கள். அதையும் நாம் பார்க்க வேண்டும். நாங்கள் என்ன சொல்கின்றோம்? உலகத்தில் சத்தியம் என்பது ஒரு கூட்டம்தான். அது எந்த நாட்டிலும் கிடையாது. அது இலங்கையில் ஏத்தாலை என்ற கிராமத்தில் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இது 1990 ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பின்பற்றி உருவாக்கப்பட்ட ஜமாஅத். இது மட்டும்தான் இன்றைக்கு உலகத்தில் ஹக்கில் இருக்கிறது. ஏனையவைகள் அனைத்தும் பாத்தில், அசத்தியத்தில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதனால் இந்த ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் செல்லும் என்றும், ஏனைய எல்லா அமைப்புகளும் நரகம் செல்லும் என்றும் குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாம் தீர்ப்பு வழங்குகிறோம். இதை சொன்னவுடன் பிரிவில் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை அனைவரும் நாங்கள் சொர்க்கம் செல்வோம், அனைவரும் அனைத்து பிரிவுகளும் சொர்க்கம் சென்று விடுவோம். என்ன ஆதாரம்? இந்த சூரா. இந்த சூராவில் வந்திருக்கக்கூடிய இந்த கடைசி பகுதியை அவர்கள் ஆதாரமாக எடுக்கிறார்கள். கடுகு பிரமாணம் நன்மை செய்தாலும் அதை காண்பார்கள், கடுகு பிரமாணம் நன்மை தீமை செய்தாலும் காண்பார்கள் என்று கூறுகிறார்கள். நாங்கள் இவர்கள் இந்த பிரிவுகள் நரகம் செல்லும் என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரங்களிலே ஒன்றை முன்வைக்கின்றோம். அது என்ன? இணை வைத்தல். ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள எல்லா பிரிவுகளும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம். அல்லாஹ் இறுதி தூதரை பார்த்து நபியே நீங்கள் இணை வைத்தாலும் அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாரிகள் ஆகிவிடுவீர்கள். அப்போ பிரிவுகள் இணை வைக்கின்ற காரணத்தினால் ஒரு நன்மையும் அவர்களுக்கு மிச்சம் இருக்காது என்று நாங்கள் கூறுகின்றோம். அது என்ன இணை இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே சென்று பாருங்கள், இலட்சக்கணக்கான கபர்களை கட்டி வைத்து அதற்கு சுஜூது செய்கிறார்கள், தாயத்து கட்டுகிறார்கள், அவுலியாக்களுக்கு அறுத்து பலியிடுகின்றார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை சொல்லும் போது அதை விட்டுவிட்டு தங்களுடைய இமாம் மதுகபை பின்பற்றுகிறார்கள். இப்படி பல சிறுக்குகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுக்கு செய்பவர்களின் நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும். மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் இணை வைக்கின்றானோ அவனுக்கு சொர்க்கம் ஹராம். நபியை பார்த்து உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். எனவே நாங்கள் கூறுகின்றோம், இணை வைக்காத ஒரு கூட்டம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். ஏனைய எல்லா பிரிவுகளும் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள். எப்படி ஒட்டகம் அந்த ஊசியின் ஓட்டைக்குள் நுழையும் வரை இவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். இதை சொன்னதும் இப்படிப்பட்ட தெளிவான ஆதாரங்களை நாம் முன்வைத்து பிரிவுகள் இணை வைக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது என்று சொன்னால் இந்த ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். சூரத்து ஜில்ஸால் கொண்டு வந்து இல்லை, இங்கு பாருங்க, ومن يعمل مثقال ذرة خيرا يرى, யார் கடுகு பிரமாணம் நன்மை செய்தாலும் அதை மறுமையிலே அவன் காண்பான், அதற்குரிய கூலி அவனுக்கு கிடைக்கும். அது என்ன? சொர்க்கம். கேட்டால் கடுகு பிரமாணம் ஈமான் இருக்கின்றது அவன் சொர்க்கம் என்று வருகின்றதே, அதை இதோடு சேர்த்து சொல்லுகிறார்கள். இந்த ஆயத்து அந்த கருத்தை காட்டவில்லை. இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். யார் ஒரு கடுகு பிரமாணம் நன்மை செய்தாலும் அதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வான் என்று வசனம் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, எல்லா பிரிவுகளும் சொர்க்கம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். இங்கு அப்படி வரவில்லை. இந்த ஆயத்தை நன்றாக கவனியுங்கள். ஒமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன், யார் நலவில் ஒரு கடுகு பிரமாணம் செய்தாலும் அதை காண்பான், அவ்வளவுதான். அது பயனளிக்குமா அளிக்காதா? பயனளிக்காது இணை வைப்பவர்களுக்கு. வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைப்போம் பார்ப்பார்கள். பரத்தப்பட்ட தூசியை போல் ஆக்கிவிடுவோம், அதற்கு பிறகு நரகம். ஏன் இணை வைத்திருக்கிறார்கள்? எனவே இந்த ஆயத்தை பிழையாக வழங்கிக் கொண்டார்கள். எரா ரா கண்டான், எரா காண்பான். இதை இவர்கள் இந்த எராவுக்கு ஒரு கடுகுப்பிரமான நன்மை செய்தாலும் அதற்குரிய கூலி அவன் அடைந்து கொள்வான் என்று விளங்கிக் கொண்டார்கள். அப்படி அல்ல, காண்பான், அவ்வளவுதான். அதை நாங்கள் மறுக்கவில்லை. இது குர்ஆன், காண்பார்கள். இன்னொரு ஆயத்து என்ன சொல்லுகின்றது? தூசி தூசியாக பரத்தி விடுவோம். எத்தனை வசனங்கள் எத்தனை ஹதீஸ்கள், வினை வைப்பவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம், நன்மை அளிக்கப்பட்டுவிடும், இந்த வசனங்களை நாம் என்ன செய்வது, சிந்தித்து பாருங்கள். எனவே மார்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது, ஆனால் ஷைத்தான் அவருடைய உள்ளங்களில் இப்படியான பிழையான சிந்தனைகளை போட்டு அவர்கள் தங்களுடைய புத்திகளை பாவித்து அவர்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹுதைபாவுடைய ஹதீஸ், அதிலே கடுகு பிரமாணமும் சந்தேகம் இல்லை. ஒரு காலம் வரும், இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கும், பார்க்கின்றோம். கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், அது வேற ஒரு ஜும்மாவில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், பிரியவில்லை என்று சொல்லுவார்கள். பல பிரிவுகள், அவர்கள் நரகத்துக்கு தான் உங்களை அழைப்பார்கள். என்ன சொன்னார்கள், அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் இந்த எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கி அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த சத்திய கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள், அதுவும் இல்லாவிட்டால் ஒதுங்கி விடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். இது மறுமை நாள் வரைக்கும் இந்த ஹதீஸின்படி யார் சரியாக அமல் செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். யார் இந்த ஹதீஸுக்கு மாற்று விளக்கங்கள் கொடுத்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அறிவை உரைகளாக ஆக்கி அதிலே அந்த ஹதீஸை உரசி பார்த்து அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் வழிகேட்டிலே போய்விடுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த இந்த மாபெரும் அருட்கொடை இருக்கிறதே, அல் ஜமாஅத்து ரஹ்மத்துன், கூட்டமைப்பு அருட்கொடை, வல் ஃபுர்கத்து, அதா பிரிவினை நரகம், அல்லாஹ் எங்களுக்கு பெரும் அருள் செய்திருக்கின்றான். நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருந்த எங்களை அதிலிருந்து அல்லாஹு தஆலா திருப்பி இந்த சத்தியத்தில் ஒரு கூட்டத்தில் இணைத்து வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் அடிக்கடி அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த மார்க்கத்தை நாங்கள் எப்படி ஏற்றிருக்கின்றோமோ அதே போன்று அந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், நாங்கள் செயல்பட வேண்டும். அப்போதுதான் மறுமை நாளில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد நாங்க மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிறதுக்கு முடியுமானவரை குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக காட்டி மக்களை நேரான வழிக்கு அழைக்கிறோம். ஆனா பெருத்த கூட்டம் உலகத்தில் பொய்யான விஷயங்களை எல்லாம் சொல்லி மக்களை நரகத்துக்கு அழைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தாவத்தின் அதிகமான மக்களுக்கு மத்தியிலே நான் எடுபடுவோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம் நிகழ்ச்சின்னு ஒன்று போகுது, அதுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க சரியா கேட்டா அதிகமானவைகள் இஸ்லாத்துக்கு முரணானவைகள் தான் அதில் போய்கொண்டிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு வழக்கப்படுத்திட்டு இருக்கலாம். எங்களுக்கு சில சில நேரங்களில் மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம சுட்டி காட்டுறது. இப்ப சுட்டி காட்டின சாக்கிர் நாயக்கா பச்சை குஃபர்ல போயிருக்கிறார், அது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் என்று நாம் ஒருக்கா வழக்கப்படுத்தினோம். அவர் குர்ஆனே நிராகரிக்கிறார். அதே போல ஜம்மியத்தில் உலமாவால பள்ளியில கருணா தொழுகைதான் சுன்னத்தில் எடுத்த முடிவு, தெளிவான சிறுக்கான விஷயம், அதை நம்ம வழக்கப்படுத்தினோம். கூட்டுதுவா வந்துட்டு மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லி பத்துவாவை கொடுத்து போட்டு அமல் செய்யறாங்க, இதை நாம வழக்கப்படுத்தினோம். இப்படி முக்கியமான விஷயங்களை நாம மக்களுக்கு சொல்றோம். அந்த வகையில் இப்ப சமீபத்தில் இந்தியாவில் நான் நினைக்கிறேன் அது கீழக்கரையாகத்தான் இருக்கும், ஒரு மூலவி வந்துட்டு ஒரு பயான் ஒன்று பண்றார். அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, சுபஹானல்லாஹ், பச்சை பொய். அது நம்ம ஜமாத்துல சில சவால்கள் கேட்டு பார்த்த நாமளும் இப்படி கேள்விப்பட்டுக்கணும் சொன்னாங்க. அப்ப இப்படி ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில இருக்கு. அது என்னன்னு கேட்டா, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைக்கிறதுக்கு நினைச்சு ஒரு மலக்க கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னா பூமியில போய் மண் எடுத்துக்கிட்டு வாங்க. அப்ப வந்துட்டு திருப்பி சும்மா வரான், வெறுங்கை வர. எங்க மண்ணுண்டு கேட்கும், அது பூமி தரமாட்டி. பூமி சொல்லிட்டு மண்ணுல கை வைக்க கூடாது. ஏன்னு கேட்டா, இந்த மண்ணை கொண்டு போய் அங்க ஆட்களை படைக்க அவங்க இந்த உலகத்துல குழப்பம் செஞ்சு ரத்தங்கள் எல்லாம் ஓட்டுவாங்க, அது நமக்கு பிடிக்கல, அதனால மண் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப அல்லாஹு தஆலா இன்னொரு மலக்கு கூப்பிட்டு போய் எடுத்துக்கிட்டு வாங்க. வர இதே பதிலத்தான் மண் கொடுத்திருக்கிறது பூமி. இப்படி ரெண்டு மூணு மலக்குகள் வந்து வந்து திரும்பி வந்துட்டாங்க. கடைசியா ஒரு மலக்கா தான் அனுப்பினாங்க, எப்படி சரி எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அப்ப அவங்க வந்த உடனே பூமி அதே பல்லவிய பாட சொன்னாங்கன்னா, உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், நான் அல்லாவுக்கு தான் கட்டுப்படுவேன். அல்லாஹ் மண்ணை எடுத்துட்டு வர சொல்லிட்டான், அதால நான் மண்ணை எடுத்துக்கிட்டு போய் நீ வேண்டிய இசை அப்படின்னு மண்ணை அழுகிட்டு போயிட்டாங்க. போன உடனே அல்லாஹு தஆலா சொன்னானா, நீங்க தான் சரியான ஆள், ஏன்னா ஒழுங்கான கட்டுப்பாடு உங்கள இருக்குது, அதனால உங்களை தான் மலக்கல் மௌத்தாகவும் நான் வைக்கப்படுறேன். இஸ்ராயிலுன்னு பேர் வச்சானா. ஏன்னா மற்றவங்க போனா போற உயிரை கைப்பற்றத்துக்கு போனா பூமி விடாது, திரும்பி வந்துடுவாங்க, நீங்க தான் ரெண்டு செய்வீங்க அப்படின்னு அவங்களுக்கு இஸ்ராயில் ரெண்டு பேர் வச்சு அவங்கள ரூஹு கைப்பற்றத்துக்கு வச்சிருக்கிறதுன்னு சொல்லி இந்த மௌலவி பேசுறாரு. மௌலவி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இட்டு கட்டப்பட்ட பச்சை பொய் செய்தி. ஐயா நம்ம பொய்ங்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்ற மலக்குகளை பத்தி, லா யஅசூன மா அமரல்லாஹ், அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மலக்குகள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன். அப்ப அல்லாஹ் மலக்குகள் அனுப்பும்போது எல்லாரும் போயிட்டு போயிட்டு வெறுங்கையோடு வந்தாங்களா? இது என்ன, இது இது குர்ஆனுக்கு முரண்லையா? அப்ப அடுத்த அந்த பூமி அப்படி சொல்லுமா? அப்ப அல்லாஹ்வை கட்டுப்படையில பூமி. அப்ப இப்படியான பொய் செய்திகளை அவர் சொல்லி மக்களுக்கு எல்லாரும் நம்புறான். எவ்வளவு பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க? அப்ப இது அகீதா. இத நம்புனான்னா அவன் அகீதாவே கெட்டு போயிடும். அடுத்தது அந்த இஸ்ராயல் ஒரு ஆள் தான ரூஹு வாங்குறது, அதுலயும் பச்சை பிழையான நம்பிக்கை இந்த சமூகத்தில் இருக்குது. இஸ்ராயல் தான் உயிர் வாங்குறது. அப்ப எப்படி உயிரை வாங்குறாங்க? ஒரே டைம்ல ஒவ்வொரு நாட்டில் மையத்து விழுவுதே, அதுக்கு ஒரு அறிவு ரீதியான பதில். ஒரு 100 பல்பை போட்டு எல்லாத்திலையும் சூழ்ச்சிய ஒரு இடத்துல வச்சு தட்டி விட்டா எல்லாம் பச்சுது. அப்ப இந்த சூழ்ச்சிக்கு இவ்வளவு சக்தினா ஏன் அவங்களுக்கு இருக்காதுன்னு கேக்குறாங்க. இதுவும் பல குர்ஆனுக்கு முறை. அது குர்ஆன்ல அப்படி இல்லை. ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகள் பல பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் அல்ல ஒவ்வொரு ஆளை அனுப்புவாங்க. சூரத்து நாசியாத்தை எடுத்து பாருங்க, பாவிகளுடைய உயிர்களை பிடுங்கி எடுக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக ஒரு மலக்கு இல்ல, அந்நாசியாத் பன்மை. நல்லவருடைய ரூஹுகளை அமைதியாக எடுக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. அவ ஒரு மலக்கு இல்ல. இஸ்ராயிலா அது பேர் அரபு அப்துல், அல்லாஹ்வுடைய அடிமை. ரூஹ வாங்குறவங்களுக்கு சொல்லலாம் மலக்குல் மௌத் என்று. கொஞ்ச பேரா இருக்கிறாங்க. இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிக்கத்து ஜாலிமி அன்ஃபுஸிஹிம், ஒரு ஹிலாபத்து இருக்கும் போது அங்கு போகாமல் குஃபர் நாட்டில் யார் வாழுகின்றார்களோ அவர்களுடைய உயிர்களை மலக்குகள் கைப்பற்றும் போது, மலாயிக்கா மலக்கு ஒருமை, மலாயிக்கா பன்மை, மலக்குகள் கைப்பற்றும் போது கேட்பார்கள், ஏன் நீ அங்கு செல்லாமல் இங்கு வாழ்ந்தாய்? அப்படி தொடர்ந்து வருது. கடைசியில் சொல்லுவாங்க உனக்கு நரகம். அதான் நாம் இன்றைக்கு சொல்றது ஜமாத்துல் முஸ்லிமின் தப்பிடும். ஏன் எங்களுக்கு அப்படி ஒரு ஹிலாபத்து இல்லை, குஹர் நாட்டில் இருக்கிறார் நிர்பந்தம். மற்ற பிரிவுகள் சொல்றாங்க 57 இஸ்லாமிய நாடு இருக்கிறான். அப்ப இஸ்லாமிய நாடுனா ஹிலாபத்து தான். சவுதியில எல்லாம் நடக்குது, கழுத்து ஓட்டுறாங்க, கை ஓட்டுறாங்க, கல்லடிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஏமனுக்கு அடிக்கிறாங்க, யுத்தம் நடக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இலங்கையில, இந்தியாவில், அமெரிக்காவில் வாழக்கூடியவங்க எல்லாரும் சவுதிக்கு படவெடுத்துடணும், அங்க போய் வாழணும். இல்ல உங்களோட உயிர்களை கைப்பற்றும் போது மலக்கள் என்ன செய்வாங்க? ஓங்கி அடிப்பார்கள், முதுகுல ஓங்கி குத்தி நீ ஏன் இங்கு வாழ்ந்தாய் என்று கேட்பார்கள். பெரிய ஒரு ஆதாரம் இருக்கு நமக்கு. நாம அதான் சொல்றது 57 முஸ்லீம் நாடுன்னு சொல்லிடக்கூடாது, நம்பவும் கூடாது. அது குஃபர் நாடு, தாகூத்துடைய ஆட்சிகள். அது முஸ்லீம் நாடா இருந்தா நாங்க பாவிகள், இலங்கையில வாழ்றது, அங்க போயிடும். அப்ப அங்க பாருங்க, இன்னல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிக்கத்து, மலக்குகள் பண்மை. அதனால இந்த இது சும்மா ஒரு இட்டு கட்டப்பட்ட பச்சை பொய் செய்தி அந்த மூலையை பேசுறார். இது யாரும் முடிஞ்சு அப்படி தெரிஞ்சு இருந்தா அந்த நம்பிக்கையை விட்டுருங்க. இது ஆதாரமட்ட ஒரு செய்தி இது. அப்ப அடுத்தது ஹதீஸ் சொல்லும் போது எல்லாத்தையும் ஒரே அடியா கண்மூடித்தனமா எடுக்கிறதும் இல்ல, ஒரே அடியா தள்ளுறதும் இல்ல. அது சஹாபாக்கள் தாபீன்கள் காலத்துல ஹதீஸ் ஹதீஸ் தான், அங்க பொய்கையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அதுக்கு பிறகு, இந்த இஸ்லாம் பரந்ததுக்கு பிறகு பல மதங்கள்ல இருந்து கூட்டம் கூட்டமா வந்து நுழைஞ்சாங்க. அதுக்கு பிறகு நிறைய முனாபிக்கள் அவங்கவங்க எல்லாம் உள்ளுக்க வந்து பொய் செய்திகள்லாம் சொல்லி விட்டு கட்டி பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்டவை. அதுல இதுவும் ஒண்ணு. அதனால ஒரே ஹதீஸ்களை எடுக்கிறதும் இல்ல, ஒரே தள்ளுறதும் இல்ல. அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. நபி சொன்னதுதானா என்று தேடி அதை பார்க்க இயலும். அந்த அடிப்படையில நாங்க பார்க்கிறது, அது சரியான முறையில ஆய்வு செய்யறது ஜமாஅத்துல் முஸ்லிமீ. உங்களுக்கு தெரியும், 1990 இந்த சத்தியம் தோன்றதுக்கு பிறகு அப்படியே வந்து நாங்க இந்த குர்ஆன் ஹதீஸை சரியா மக்களுக்கு சொல்றோம், ஹதீஸ்களை ஆய்வு செய்யறது. எங்களுக்கு ஒரு மஜ்லிஸ் ஷூராண்டு ஒன்று இருக்குது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு, அதாவது ஒன்று கூட, அதுல உலமாக்கள் புத்திஜீவிகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய அமல்களில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்களை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்யறது. இது சஹீஹான ஹதீஸ் தானா, இது தெரியாம வைபான் ஹதீஸ்கள் உள்ளுக்கு புகுந்திருக்குதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அப்படி நாங்க பார்த்து பார்த்து மக்களுக்கு அறிவிக்கணும். அந்த அடிப்படையில நாங்க முந்தி என்ன செஞ்சோம், துவா ஓதிட்டு முகத்துல கையை தடவும். அது சஹியான ஹதீஸ், திருமதி சஹின்னு சொல்றாங்க. இபுன் ஹஜர் புலூகுல் மராமில் அவர் ஹசன் சொல்றாங்க என்ற அந்த நம்பிக்கைனா அமல் நடந்து கொண்டு இருந்தது. பிறகு அதுல ஒரு சந்தேகம் வந்தோடனே அந்த ஹதீஸ் எடுத்து முழுமையாக ஆய்வு செஞ்சு பார்த்தால் அந்த ஹதீஸ் 7 வழியில வந்திருக்கிறது, 7 பலவீனமானதுதான், சஹி இல்ல. அப்ப சஹி இல்லாத ஹதீஸை கொண்டு அமல் செஞ்சு அது பிதுஅத் பேரும். அப்ப நம்ம மக்களுக்கு அறிவிச்சு ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல இப்ப யாரும் துவா செஞ்சுட்டு முகத்துல கைய தடவுறது இல்ல, விட்டுட்டோம். இதே போல மகரிபு தொழுகை, சுபஹு தொழுகைக்கு பிறகு அல்லாஹும் அஜிர்னா மினன்னார்னு 7 முறை ஓதிக்கிட்டு இருந்தோம் முந்தி. இது எப்படி வந்து புகுந்ததோ தெரியாது, ஞாபகமும் இல்லை. இதை ஆய்வு செஞ்சு பார்த்தா சஹீஹான ஹதீஸ் இல்லை, அதே நாம ஜமாத்துக்கு அறிவிச்சிருக்கோம், அப்படி ஓதக்கூடாது. அடுத்தது மகரிபுக்கு சுபஹுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு 3, ஃபலக்கு 3, அன்னாஸ் 3 ஓதிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே சிலவங்க சொல்றாங்க நாங்கள்ட ஓதுறது இல்லைன்னு, அல்லாஹ் நாமெல்லாம் ஓதிக்கிட்டு தான் இருந்தோம். இதை ஆய்வு செஞ்சு பார்த்தால் அப்படி ஒரு ஹதீஸே இல்லை. சுபஹுக்கு சுபஹு தொழுகைக்கு பிறகு மூணு மூணு மூணு, மாரிபு தொழுகைக்கு பிறகு மூணு மூணு மூணு, ஆதாரம் இல்லை. சஹீஹான ஹதீஸ் இருக்குது எப்படின்னு கேட்டால், காலையில மாலையில மூணு மூணு முறை, அது அது காலையில எப்பவும் ஓதல். ஆனா ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அதை வரையறுக்கிறதா அங்க கூடாது. அப்ப காலையில மூணு மூணு மூணு, மாலையில மூணு 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 இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றி நம்ம ஓதிக்கொள்ள வேண்டியா. அப்ப அங்க அமல் விடுபடும் இல்லை, அந்த டைம் தான் வித்தியாசம். அதே போல அல்லாஹும் அஜர்னா மினார் ஏழு முறை அங்க இல்ல. ஆனா வேற சரியான ஹதீஸ் வந்து ஒரு முஸ்லீம் மூணு முறை கேட்கிறார், அல்லாஹும் அஜிர்னா மினன்னார், அல்லது அல்லாஹும் அஜிர்னி மினன்னார். உடனே நரகம் சொல்லமா, யாருலா இவரை நரகத்துல போடுறாரு. சரியான ஹதீஸ் அன்னைக்கு. அப்ப அது நாம் அடிக்கடி துஆக்கள் செய்யும் போது தொழுகையில என்ன செய்யலாம், அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், அல்லாஹும் அஜிர் கேட்கலாம். இப்ப இந்த முறை நடந்த எங்கட மஜ்லிஸ் ஷூராவில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம். அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் அல் ஃபலக் அன்னாஸ் மகரிபு சுபகுப்புரை ஓதிக்கிட்டு இருந்தோம். அதை நாங்கள் தவிர்த்து காலை மாதிர துவாக்கள் ஓதும் போது ஓதலாம், முந்தி மிஞ்சியும் டைம் கிடைக்கிற மாதிரி ஓதிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அடுத்தது இமாம் மிம்பர்ல நிற்கும் போது பெருநா தொழுகையே ஜும்மா அதுல எதிலேயோ துஆ ஓதும் போது இமாம் கை தூக்குறது நடக்குது, கை தூக்குவார் மிம்பர்லே கீழே. ஆனா ஹதீஸ்கள்ல அப்படி இமாம் துஆக்கள் ஓதும் போது கை தூக்குறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, சரியான ஆதாரங்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துஆ கேட்கும் போது விரலை இப்படி செஞ்சிருக்கிறான், இப்படி வந்திருக்கு. இதான் இந்த புதுசாக எடுக்கப்பட்ட விஷயம். அப்ப இந்த மாதிரி இது ஏன்னு கேட்டா, அந்த இஸ்லாத்துக்குள்ள பெருவாய் விஷயங்கள் நுழைஞ்சிருக்குது, மார்க்கத்தில் இல்லாதது. ஏன்னா இந்த பனிரெண்டு ஹலிஃபாக்களுக்கு பிறகு பிரிவு உண்டாகி ஒவ்வொரு இமாம்களும் நினைச்ச மாதிரி ஒவ்வொன்றையும் எழுதி எழுதி வச்சுக்காங்க. அதனால்தான் இந்த மார்க்கத்துக்குள்ள அப்படி நுழைஞ்சது. நிறைய மதரசாக்கள் ஓதி கொடுக்கிற ஒரு கிதாப் இருக்குது, நூறு பலாம் என்று. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு இந்த மார்க்கத்துக்குள்ள பூச்சி வச்சுக்காங்க அப்படின்னு அதுல எழுதிருக்கிறாங்க. இதே போல தாலீம் முத்தஅல்லிம் ஒண்ணு இருக்குது, படிச்சு கொடுக்குறாங்க, அதுல எல்லாம் எழுதிருக்குது. கபூர்ல எழுதப்பட்ட எழுத்துக்களை ஒருவர் வாசித்தால் அவருடைய கல்வி அவருக்கு மறந்து போயிடும் அப்படின்னு. அப்ப இதுல ஒரு விஷயம் விளங்குது என்ன, ஒரு பொய்ய சொல்றான், ஒரு உண்மைய மறைக்கிறான். எழுதுனா எழுதுனத்தை வாசிச்சா கல்வி மறக்கிறது எங்கேயும் வரையல. இவங்க என்ன சொல்ல வராங்க, அப்ப கபூர்கள் மையப்புட்டியில கபூரை கட்டி எழுதி வைக்கலாம், அதை வாசிக்கத்தான் கூடாது. இது பச்சை சிறுக்கு இல்லையா, மௌத்தா ஒரு டைம்ல நம்பி சொன்னாங்க ஐயா கபூர் கட்டிடுறாங்க, உயர்த்தப்பட்ட கபூர்களை தரைமட்டமாக்குன்னு சொன்னாங்க. அப்ப இவங்கிட்ட இதுல விளங்குது, கபூர் கட்டலாம், இன்ன அவுளியா இன்ன அவுளியா மஸ்தான் அவுளியா இந்த அவுளியா குணங்குடி மஸ்தான் எழுதி வைக்கலாம், ஆனா வாசிக்க கூடாது. மார்சா பிள்ளைகள் எப்படி இப்படி பிள்ளையான விஷயங்கள் எழுதி வச்சுக்காங்க. மதரசா பிள்ளைகள் நல்ல கிஸ்மிஸ் பழம் காஞ்ச ரொட்டி திங்கணும், திண்டா நல்ல மனம் மனன சக்தி வரும். இதெல்லாம் எங்க இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா? சும்மா உட்கார்ந்து எழுதினது. இதெல்லாம் இப்படி நிறைய விஷயங்களை நம்பிடக்கூடாது. அந்த நூறு தலாத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல கபரடிக்கு போய் வாப்பாவை அம்மாவைய எழுப்பி ஈமான் கொள்ள வைத்தார்கள் இருக்கு. ஆனா சஹீல் முஸ்லீம்ல இருக்குது அவங்களோட வாப்பாவும் நரகம் உம்மாவும் நரகம், முஸ்லீம் அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க. இது இட்டு கட்டப்பட்ட பகுதி. அப்ப இந்த மாதிரி மார்க்கத்துக்குள்ள நிறைய நுழைஞ்சி இருக்குது. இந்த எங்கட ஹக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய கடமை இவைகளை பார்த்து இந்த பிழைகளை திருத்துது, அவ்வளவுதான். இல்லாதத மார்க்கத்தில் இல்லாம இத ஒன்ன பூச்சி வச்சா அகற்றுறது, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இல்லாமாக்குன்னா அதை கொண்டு விடுவார்கள். அந்த வகையில் ஜமாஅத்துல் முஸ்லிம் பெருவாறு விஷயங்களை நாம கொண்டு வந்திருக்கிறான். முந்தி கிடையாது, பையத்துல என்னன்னு தெரியாது, அமீர் கட்டுப்பாடு தெரியாது, ஜமாஅத்துல் என்னன்னு தெரியாது, எவ்வளவு அக்கீகா என்னன்னு தெரியாது, உலுஹியாண்டா என்னன்னு தெரியாது, சலாமுண்டா என்னன்னு தெரியாது, பருதாண்டா என்னன்னு தெரியாது. எப்ப வந்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சத்தியம் தோன்றதுக்கு பிறகுதான், 90 பிறகுதான் இதெல்லாம் ஆரம்பித்தது. முந்தி மதுகபுகளை பின்பற்றிக்கிட்டு கூடு கொடி கந்தூரி ஒடுக்கத்து போதும் ஊம கொலக்கட்டை இதுதான் மார்க்கம். தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, ஹஜ்ஜம் இல்லை, ஜக்காத்தம் இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்படித்தான் இருந்து அதனால நாங்கள் இப்படி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கூடி இப்படி பிழையான விஷயங்கள் இருந்தால் சரியாக ஆய்வு செஞ்சு மக்களுக்கு அறிவிக்கிறது. அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நடந்த விஷயங்களே என்னமோ சந்தேகங்கள் என்னமோ கேள்விகள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சில சில படிகளுக்கு சில மலக்குகளை நியமித்து அதுக்கு பேர் வச்சிருக்கிறான்னு ஒரு சகோதரர் கேட்குறாங்க. சில குறிப்பிட்ட இதுக்கு அப்படி இருக்குது. மீகாயில் என்று ஒரு மலக்கு, இந்த இடி முழக்கங்கள் அந்த சாட்டையால் அடிக்கிறது, இந்த மாதிரி சில இதுகளுக்கு அப்படி இருக்குது. குறிப்பிட்ட நயமா அப்படி ஒன்றும் இல்லை. ஹாரூத் மாரூத் என்று ரெண்டு மலக்கு அவங்களை அனுப்பி இந்த சூனியத்தை கட்டுக் கொடுக்க வச்சது. இப்படி சில, ஆனா உயிரை கைப்பற்றவங்களுக்கு இஸ்ராயலுங்கிறது அப்படி ஆதாரத்தில் இல்லை. இருக்கலாம் பழங்கள நரகத்துக்கு நரகத்தில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மாலிக், அவங்களோட பேரு மாலிக்னு வச்சிருக்க அவங்களோட பேரு. அல்லாட அரசை மறுமையிலே சுமப்பாங்க. 8 பேர், பேர் இல்லை, 8 மலக்கள் சுமப்பார்கள், அவ்வளவுதான். வகி கொண்டு வாரவங்க ஜிப்ராயில், அவங்களோட பேரு ஜிப்ராயில். அப்படின்னா அப்துல்லா, அல்லாட அடிமை என்பதுதான் கருத்து. ஒவ்வொரு மொழியில அது இருக்குது. இஸ்ரா அப்து, ஈல்னா அல்லாஹ், அது அந்த வேற தௌராத் அந்த மொழியில. ஜிப்ரா ஈல்னா அதுவும் அப்படித்தான், ஜிப்ரன்னு சொல்லி சொன்னா அப்து, ஈல்னா அல்லாஹ், அப்துல்லா. அதாவது பேர் அந்தந்த மொழிகள வைக்கப்பட்டு முந்தி அப்படி இருந்திருக்கு. அதெல்லாம் இங்க நான் சொல்ல வாரம் என்னான்னு கேட்டா, மகரிபு தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகுன்னு இருக்கிறது அது கூட அவ்வளவுதான். ஒரு ஆள் சுபோ தொழுகைக்கு போற டைம் கிடைச்சா அங்கன ஓதுவாரு, சனைக்கு ஓதுவாரு, மகரிபுக்கு அப்படித்தான் ஓதி கொள்வாங்க. மாலையான ஓதுவாங்க மகரிபுக்கு முந்தி, மாலையாகிட்டு ஓதுவாங்க பாகுக்கு முந்தி. துவா ஓதும்போது மகரிபு தொழுகட்டும் ஓதணும். மாலை காலை இப்படி வழங்கிடக்கூடாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு முறை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஒரு முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு முறை. அது சரியான ஹதீஸ் அது இருக்குது. இப்ப நாம் இதுவரைக்கும் என்ன செஞ்சோம், மகரிபுக்கும் சுபுஹுக்கு பிறகு இந்த ஒரு முறை ஓதுறது இல்ல, மூணு முறை அதைத்தான் ஓதுவோம். அப்ப இப்ப நம்ம விளங்கி கொள்ளணும், பஜருக்கு பிறகு மாரிபுக்கு பிறகு ஒரு முறை ஓதணும் அந்த மத்த தொழுகைக்கு மாறி. இது மூணு வேற. முக்கியமான ஒரு கேள்வி நான் சொல்ல நினைச்சேன், எனக்கு விளக்கம் நேரம் போக வேண்டாம், நான் சும்மா இருக்கிறேன் பொறவு சொல்லுவோண்டு. ஒரு சகோதரர் கேட்டுட்டா என்னன்னு கேட்டா, இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சஹீஹான ஹதீஸ் என்று, பிறகு எங்களுக்கு விளங்குது இது சஹீஹ் இல்ல, இப்ப நம்ம விடுகிறோம். அப்ப இதுவரைக்கும் செஞ்சமே அது பிதுஅத்தா குஃப்ரா ஷிர்கா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நபியுடைய காலத்திலே நடந்திருக்கிறது. நபியுடைய காலத்தில் எல்லாரும் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, காபாவின் மீது சத்தியமானு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அரபிகளோட பழக்கம் இன்றைக்கும் வல்லாஹி வல்லாஹி பாங்க. அதே போல அவங்க வல் காபத்தின், பிறகு சட்டம் வந்துச்சு வல் காபத்தின் சத்தியம் செய்யாதீர்கள், இது சிறுக்கு. அப்ப எப்படி செய்யறது? இடையில ஒரு வார்த்தையை போட்டு ரப்பில் காபத், காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, இதுவரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் சிறுக்கு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பாவம், அல்லாஹ் தண்டிப்பான் ஒன்னு சொல்ல. பிறகு வந்திருக்கு, மண் ஹலஃப பிகைரில்லா ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்கின்றார் அவர் சிறுக்கு வைத்து விட்டார். தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா சிறுக்கு, தெரியாம செஞ்சா அல்லாஹ் குற்றம் பிடிக்கவே மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அது விதார்த்தம் இல்ல, பாவம் இல்ல, குற்றம் பிடிக்கவே மாட்டான். என்ன ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ்வே படிச்சு தாரான் நமக்கு. எவ்வளவு இரக்கம் உள்ளவனு பாருங்க. ரப்பனா எங்கள் ரப்பே, லா துஆஹிதுனா எங்களை பிடிக்காதே மறுமையில, இன் நசீனா நாங்கள் மறந்து விட்டு ஒன்றை செய்து விட்டார். உதாரணமா மூன்றரை காய் தொழில்கிட்ட சுபவு மறந்து குற்றம் பிடிக்காதே. அதே போல அவ் அஹ்தானா தவறுதலாக செய்து விட்டோம், அதையும் குற்றம் பிடிக்காது என்று அல்லாஹ் சொல்றான். கேளுங்க நீங்க என்னமா எனட்டு அப்படி அப்படி. அப்ப இந்த மாதிரி நாம முந்தி சில விஷயங்களும் செஞ்சிருக்கோம். சப்பு செலவனும் போது தடி வச்சுக்கிட்டு இருந்தோம், பிறகு அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா அது சரியான ஹதீஸ் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால தான் சப்பு செலவடிக்கும் அப்படி தடவி விட்டுட்டோம். இப்ப குற்றமா இல்ல? சொன்னத்துக்கு பிறகு, அது தெரிஞ்சதுக்கு பிறகும் ஒரு ஆள் தடி எடுக்கிறார், அவர் தான் முஷிரிக் ஆகுவார். தெரிஞ்ச உடனே விட்டுட்டோம், சரி, அந்த விடுவுறை தான் தௌபா, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அதனால இப்படி சில பாதிப்புகள் நாம செஞ்சிருக்கிறோமே, அதுக்கெல்லாம் எங்களை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான்னு மட்டும் நாம நினைக்க கூடாது. அல்லாஹு தால படிச்சு தண்ணிக்க அப்படி நீங்க துவாக்க வேணும். ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அதான் கேக்குறாங்க. வாழைச்சேனையில ஒரு மையத்து விழுந்துதான், அதை அடக்கும் போது எஸ்எல்டிஜேல ஒரு ஆள் சொன்னானா, இன்று இரவு யார் மனைவியுடன் கூடவில்லையோ அப்படிப்பட்டவங்க உள்ளுக்கு இறங்குங்க, மனைவியோட கூடினவங்க இறங்க கூடாது சொன்னது. அப்ப இது என்னான்னு சகோதரர் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் வஃபாத், அவங்களை அடக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கபருக்கிட்ட நின்று, யார் இந்த இரவு மனைவியோடு தொடர்பு கொள்ளவில்லையோ அவங்க உள்ளுக்கு இறங்கி மையத்தை வைங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்ப இதுல இது என்னங்கிறது பத்தி சரியா அந்த ஹதீஸ பார்த்ததுதான், இதுவரைக்கும் அது அமல்ல இல்ல. அது எங்கட அடுத்த மஜ்லிஸ் ஷூராவில் இன்ஷா அல்லாஹ் இது தெளிவாக ஆய்வு செய்யப்பட்டு ஆமா அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். எதிலையும் நம்ம அவசரப்பட இயலாது, அப்படி இருக்குது கிதாபுகளை பார்த்து. அதை நாம சொல்றோம், இந்த ஒரு ஹிலாபத்து வந்தால் அந்த ஹலீஃபாவுடைய முதலாவது வேலை எந்தெந்த நாடு தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குதோ அங்கெல்லாம் கட்டளை போட்டு லைப்ரரியில் இருக்கக்கூடிய முழு கிதாபோடு எரிக்கணும் அவர். அதுக்கு முந்தி ஒரு வேலை செய்யணும். குர்ஆன் தெளிவா இருக்குது, 6666 ஆயத். அதே சில விஷயங்கள் இருக்குது, இது ஷாஃபி சஜதா ஹனபி சஜதா இப்படிலாம் எழுதிக்கலாம், இதெல்லாம் இல்லாமக்கணும். குர்ஆன் 6666 ஆயத்து இருக்கும், இதேபோல சரியான உலமாக்களை வச்சு ஹதீஸ் கடிதங்களை எடுத்து சஹியான ஹதீஸை மட்டும் தொகுத்து ஒரு கிதாபில் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எரிக்கணும். இதுதான் இந்த வழிகேடுகளுக்கு காரணம், பிரிவுகள் உண்டாகிறது காரணம் இதுதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே செய்யறாங்க. கேட்டா அந்த இமாம் சொல்லிட்டார், இவர் வேற மாதிரி கேட்டா இந்த இமாம் தான் எழுதிட்டார். இதுகளை இல்லாமக்கணும். இப்படி இருக்குது. நாம இன்ஷால்லா இந்த ஹதீஸ அந்த சூறாவில் எடுத்து அதை ஆய்வு செஞ்சு நாம் அடுத்த இதில் அறிவிப்போம் இன்ஷால்லா. ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஹஜ் உம்ராக்கு போறவங்க அங்க போய் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களுக, இது என்ன அப்படின்ட்டு மக்களுக்கு மத்தியில் அப்படி இருக்குது. வியாபாரம் பண்ணினால் நகைகள் வாங்கிக்கிட்டு வந்தா சொல்லுவாங்க இவர் ஹஜ்ஜி பாலா போச்சுன்னு. நகைகளை வாங்கிக்கிட்டு வந்ததுனால பாலா போக இல்லை, அது ஏற்கனவே பாலா போயிட்டுது, அவங்களோட ஹஜ்ஜி கூடாது. ஏன்னா அவங்க வினை வைக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு. ஏர்போர்ட்ல போய் நான் ஹனஃபீல்டுக்கு போறாங்க, முடிஞ்சது ஹஜ்ஜி. அப்ப ஊர்ல இருக்க சில இலங்கையில இந்தோனேஷியாவில் மலேசியாவில் ஷாஃபி, ஹஜ்ஜிக்கு போச்சு ஏர்போர்ட்ல வந்து ஹனஃபி. அடுத்தது அவங்களோட ஹஜ்ஜி செல்லுபடி ஆகுது உம்ராவுன்னு, அவங்க செய்யறதெல்லாம் சிறுக்கு பிடிச்சு. அப்ப இவங்க சொல்றது நகைகளை வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க அதனால அவங்களோட ஹஜ்ஜி கூடாது, அப்படி இல்லை. ஏற்கனவே ஹஜ்ஜி பாலா போயிட்டுது. சரி, ஒரு முஸ்லீம் ஜமாத்துல் முஸ்லீமில ஒரு ஆள் இருக்கிறார், இவர் ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது கொஞ்சம் சாமானையும் கொண்டுகிட்டு போறாரு, அங்க விலை கூட இங்க விலை குறும் கொண்டு போய் விற்கிறார். வித்துட்டு வரும்போது அங்க நல்ல தங்கங்கள் இருக்குது 24-22 கரெட், அதை கொஞ்சம் வந்து இங்க விற்கிறார். வியாபாரம் கூடும், ஹஜ் உம்ராவில் ஒரு நன்மை கூட குறையாது. அல்லாஹ் குர்ஆனே சொல்றா, நீங்க வியாபாரம் செய்து தேடிக்கொள்ளுங்கள். ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு நீங்க அதை செஞ்சு போட்டு நீங்க வியாபாரத்தையும் செஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் அனுமதிச்சிருக்கணும். அப்ப இதான் இந்த பிரிவு, தலைகீழாக மார்க்கத்தை மாற்றி வச்சுக்கலாம், தலைகீழா. அதனால அப்படி தாராளமா செய்யலாம். அதை நம்ம சொல்ற ஒரு இஸ்லாமிய ஒரு கிலாபத்து வந்தா இன்ஷால்லா, பாகிஸ்தான்ல இருந்து அங்கிட்டு சவுதி வரைக்கும் இஸ்லாமிய நாடாயிரம் எல்லாம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஒரு லொரிய புக் பண்ணுவீங்க. இந்தியாவில் மரக்கறி சில சாமான் இருக்குது, சத்தியான விலை குறும் அள்ளி ஏற்றிக்கிட்டு அப்படியே போனீங்கன்னு சொன்னா, ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் குடிச்சீங்கன்னா ஒரு தொகை பணம் ஏற்ற. ஆப்கானிஸ்தான்ல சாமான் இருக்கும், ஈரான்ல விலை கூடும், மறு ஏற்றி அங்க இருந்து ஏற்றிக்கிட்டு போவீங்க அப்படி ஈரானுக்கு கொண்டு போய் விற்பீங்க ஒரு தொகை பணம். அங்க சில சாமான இருக்கும், அப்படியே கொண்டு போனா சிரியா ஈராக் அங்கிட்டு விலை கொண்டு போய் அங்க விற்பீங்க. இப்படி வந்து வந்து கடைசியில சவுதியாவுக்கு வந்துட்டு ஹஜ் உம்ராவை செஞ்சு போட்டு அங்க இருந்து ஏற்றுவீங்க சாமான ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்து வித்து 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 அப்படி வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு வந்து சேருவீங்க. இலங்கை இஸ்லாமிய நாடு ஆயிடுனா அங்க வருவீங்க. லட்சக்கணக்கில் உங்களோட கையில காசு இருக்கும், பயப்படவும் தேவையில்லை. வழியில கள்ளங்கள் எல்லாம் இருக்க மாட்டான். இஸ்லாமிய மயம் செக் பண்றதுதான் கிடையாது, ஒண்ணும் இல்லை. அப்ப இதுதான் இஸ்லாம். அப்ப ஹஜ் உம்ரா செய்யலாம், சம்பாதிக்கலாம், இஸ்லாம் அனுமதிக்கு. இந்த பெரிய ஒரு பரக்கத். ஆனா இந்த 57 நாடும் இதை யோசிச்சு சிந்திச்சு செஞ்சானுடனே சரி செய்ய மாட்டான். அவனுக்கு பிரச்சனை, தலைவர்களுக்கு அவங்க சொல்லியாத்தான வாழ்றான், அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே. அதனால அவங்களுக்கு இந்த சிந்தனையே வராது, இந்த சிந்தனை வராது அவங்களுக்கு. ஏன் வந்தா அவங்களுக்கு பிரச்சனை, முழு பேரும் கரண்டைக்கு மேல உடிச்சோனும், 57 தலைவர்களும் தாடி வைக்கணும் செய்வாங்களா, செய்ய மாட்டான். அதால அவங்க ஒரு காலம் இதை விரும்ப மாட்டான். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வளர்ந்து அப்படி ஒரு சக்தி வந்து அல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு இதை கொடுத்தான்னு சொன்னா அப்படி ஒரு காலத்தை நாம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படி இருந்துச்சு, அதான் நம்பி சொன்னாங்க ஒரு காலம் வரும், ஹதர மௌத்தில இருந்து ஒரு பெண் தன்னன் தனியாக வருவா. ஆனா எந்த பயமும் இருக்காது அல்லாஹ்வோட பயத்தை தவிர. அப்படி ஒரு காலம் கலாபத்துக்கு இருக்கு. என்ன செய்ய விரும்ப மாட்டேங்கானோட முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த சிந்தனையே கிடையாது. அதான் நாம சொல்றது 57 நாட்டு தலைவர்களும் தவாகீத்துகள், தாகூத்துகள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரிக்கக்கூடிய குஃபார்கள், முஸ்லீம்கள் இல்லை அவங்க. அதான் நான் ஒரு பயான் பண்ணியிருக்கிறேன், இஸ்லாமிய உலகம் அதை எடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வேற என்ன இருக்கிறா? அங்க நாளைக்கு அமீர்மார்கள் சூரா இருக்குது, அதை ஏத்தால நடக்கும் இன்ஷா. சுபஹான அல்லாஹி வபிஹம்திஹி, سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. இந்தியாவை சேர்ந்த அப்துல்லா சகோதரர் எல்லா முஸ்லீம்களுக்கும் சலாம் சொல்லி இருக்கிறார்.